ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 15. நமது கதையில் நாரதர் ஸ்ரீ பிரம்மதேவரிடம் பகவானை பற்றி அறிந்து கொண்ட விபரங்களை எல்லாம் சுகபிரம முனிவர் பரீட்சித்து மன்னனுக்கு சொல்லிக் கொண்டிருந்ததாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் தொடருகையில் ஸ்ரீ பிரம்மதேவர் நாரதரிடம், நாரதா, இந்த பாகவதத்தை ஒரு பெரிய பிரபந்தமாக செய்வாயாக. அனைவருக்கும் அந்தராத்மாவாக விளங்கும் பகவானிடத்தில் பிராணிகள் அனைவருக்கும் பக்தி உண்டாகும்படி வர்ணிக்க வேண்டும். என் சங்கல்பத்துடன் இதனை ஒரு பிரபந்தமாக செய்வாயாக என்று கூறுகின்றார். மனுஷனாக பிறந்தவன் பகவானை மனம் களிப்புறச் செய்யாமல் மற்ற தர்மார்த்த காமங்களை எவ்வளவு செய்யினும் பிரயோஜனம் இல்லை. வர்ணாசிரம தர்மங்களை பாதுகாப்பதோ சாஸ்திரங்களை கற்பதோ பகவானின் ஆத்மார்த்த பக்தி இல்லாவிடில் பிரயோஜனமில்லை. பகவானுடைய லீலையாகிய சிருஷ்டி முதலியவற்றை வாயால் சொல்லி சந்தோஷிப்பவன் மாயையினால் மனம் கலங்கப் பெறாமல் சுகமாக இருப்பான் என்று கூறுகின்றார். இவ்வாறு இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பரீட்சித்து சுகபிரம முனிவரை பார்த்து, அந்தன தலைவரே, மிகுந்த பாக்கியமுடையவரே, பகவானுடைய கதைகளை கேட்டுக்கொண்டே அவனது நெஞ்சில் நினைப்பவனாகி தேகத்தை விட விரும்புகின்றேன். ஆகையால் எனக்கு அவனது கதைகளை தொடர்ந்து சொல்வீராக என்று சில வினாக்களையும் கேட்கின்றான். அந்தனரே, இயற்கையில் இந்த ஜீவனுக்கு தேக ஆரம்பம் ஐம்பூத சூக்ஷ்மங்களால் நடக்கின்றது என்பதை நீர் சொன்ன பிறகே நான் அறிந்து கொண்டேன். அந்த தேக ஆரம்பம் ஒரு காரணமும் இல்லாமல் உண்டாகின்றதா, அல்லது ஏதேனும் ஒரு காரணத்தினால் உண்டாகின்றதா? சம்சாரத்தில் இருக்கும் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் எப்படி சம்பந்தம் உருவாகின்றது? மேலும் லோகபாலகர்களோடு கூடின லோகங்களால் பகவானுடைய அவயங்கள் கற்பிக்கப்பட்டன என்று தெரிந்து கொண்டேன். உண்மையில் ஒரு மகாகல்பத்தின் காலம் எவ்வளவாக இருக்கும்? அவாந்திர கல்பத்தின் காலம் எவ்வளவு? இதெல்லாமல் இருந்தது, இருக்கின்றது, இருக்கப் போகின்றது என்று கூறப்படுகின்ற முக்காலத்தையும் எவ்வாறு அறிவது? தேவதைகள், பித்ருக்கள், மனிதர்கள், பிராணிகள் முதலியவற்றின் ஆயுஷின் அளவு எத்தகையதாக இருக்கும்? மேலும் காலத்தின் நிமிஷம் முதலிய நுண்ணிய பிரிவுகளையும், கர்மத்தினால் அடையக்கூடிய பலன்கள் எத்தனை என்பதையும் எனக்கு சொல்ல வேண்டும் சுவாமி. அந்த தேசத்தில் கர்மத்தினால் பலன் கைகூடுமா? அதனையும் எந்த தேவதையினால் எத்தகைய கர்மத்தை அடையலாமோ அந்த விபரங்களையும், சத்வாதி குணங்களின் பரிணாமங்களையும், அவை தேவ மனுஷியாதி சரீரமாக மாறும் விதத்தையும், ஜீவாத்மாக்கள் தேவாதி சரீரங்கள் பெறுவதற்கு உரிய காரணத்தையும் எனக்கு விபரமாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றான். அது மட்டுமா? பூமி, பாதாளம், திசைகள், ஆகாயம், சூரிய சந்திராதி கிரகங்கள், அஸ்வினி முதலிய நட்சத்திரங்கள், பர்வதங்கள், நதிகள், சமுத்திரங்கள், தீவுகள் ஆகியவைகள் உண்டாக்கும் விதங்கள் பற்றியும், இவற்றிலுள்ள பிராணிகளின் உற்பத்தி கிரமத்தையும் சொல்வீராக என்று கேட்டான். பிரம்மாண்டத்தின் அளவையும், அதற்கு வெளியில் உள்ள ஆவரணங்களின் அளவையும், அதற்கு உள்ளே உள்ள வஸ்துக்களின் அளவையும், மகானுபாவர்களான பாகவதர்களின் சரீரத்தையும், வர்ணாசிரமங்களின் சுபாவ நிச்சயத்தையும் சொல்ல வேண்டும் சுவாமி என்று கேட்கின்றான். மீண்டும் பரீட்சித்து கேட்கின்றான். மிகுதியும் ஆச்சாரியங்களான பகவானுடைய அவதார சரித்திரங்களையும், யுகங்களையும், யுகங்களின் அளவுகளையும், யுகந்தோறும் உள்ள தர்மத்தையும் மொழிவீராக. ஜனங்கள் அனைவருக்கும் உள்ள தர்மத்தையும், அந்தந்த தொழில்கள் பற்றிய தர்மத்தையும், பிரஜைகளை பாதுகாக்கும் பொறுப்பில் இருக்கின்ற ராஜரிஷிகளின் தர்மத்தையும், ஆபத்து காலங்களில் ஜீவிப்பவர் தர்மங்களையும் மொழிய வேண்டும். மகத்து முதலிய தத்துவங்களின் கணக்கையும், அவற்றின் சொரூபத்தையும், அவற்றின் காரணத்தின் லட்சணத்தையும், மாயையை விட்டு பிரிந்த ஆத்மவஸ்துவின் ஞானயோகம் பிரகாரத்தையும், யோகீஸ்வரர்களுக்கு உள்ள அனிமை முதலிய ஐஸ்வர்யங்களின் ரூபத்தையும் கூற வேண்டும். ருக்கு முதலிய வேதங்கள், தனுர்வேதம் முதலிய உபவேதங்கள், அவற்றில் சொல்லப்பட்ட தர்மங்கள், மேலும் இதிகாசம், புராணம் ஆகிய இவற்றின் சொரூபத்தையும் சொல்வீராக. உற்பத்திக்கும் பிரளயத்துக்கும் இடையில் இவற்றின் நிலைமையையும், மகாபிரளயத்தையும், யாகம் முதலிய வைகிக கர்மம், குளம் வெட்டுவது முதலிய சமஸ்த கர்மம், காமிய கர்மம், தர்மம், அர்த்தம் முதலியவற்றினையும் உள்ளபடி உரைப்பீராக என்று கேட்டுக்கொண்டான். மேலும் பிராணிகளின் சிருஷ்டி, பாஷாண்ட தர்மத்தின் உற்பத்தி, ஜீவர்களுக்கு பந்த மோட்சங்கள் உண்டாகும் விதம், அந்த ஜீவாத்மாக்கள் மோக்ஷ திசையால் சுரூபத்துடன் இருக்கும் விதத்தையும் விளக்கி அருள வேண்டும். அனைவருக்கும் அந்தராத்மியான பகவான் மாயைக்கு உட்பட்டு விளையாடும் லீலைகளையும், மாயையை துறந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் உதாசீனனாக எவ்வாறு இருக்கின்றான் என்பதையும் விளக்க வேண்டும். இவற்றை தவிர மற்றுமுள்ள இறைவனது இரகசியங்களையும் உமது பாதங்களை பணிந்து உம்மையே நம்பியுள்ள எனக்கு உள்ளதை உள்ளபடி மொழிவீராக என்று கேட்டுக்கொண்டான். ஸ்ரீ பிரம்மதேவர் நாரதருக்கு, நாரதர் வியாசமுனிவருக்கும், ஸ்ரீ வியாசமுனிவர் உமக்கும் சொன்னார் போல நீ எனக்கு சொல்ல வேண்டும் சுவாமி. நான் உபவாசத்தினாலும் பிராமண சாபத்தினாலும் கலங்கிய மனநிலையில் உள்ளதாக நீர் நினைக்க வேண்டாம். உம்முடைய இந்த சன்னிதானத்தில் பகவானது புகழ் என்கின்ற அமிர்தத்தை பானம் செய்கின்ற என்னுடைய இந்த பிராணன் அந்தணனின் சாபத்தையோ உபவாசத்தையோ நினைக்கவே இல்லை என்றும் கூறுகின்றான். இவ்வாறு வேண்டிக் கொண்ட பரீட்சித்து மன்னனுக்கு மன மகிழ்ச்சியுடன் சுகபிரம்ம முனிவர் பாகவதத்தில் சொல்லப்பட்டவைகளை மேலும் தெளிவாக எடுத்துரைக்க ஆரம்பித்தார். பகவானான ஞானஸ்வரூபன் தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன். அதலால் ஜீவர்களுக்கு போகங்களை தரக்கூடிய பல்வேறு விஷயங்களில் அவற்றை அனுபவிக்கக்கூடிய சம்பந்தமானது பகவானின் மாயையினால் ஏற்படுவதே அன்றி வேறெந்த விதத்திலும் பொருந்தாது. சொப்பனம், அதாவது கனவு காண்கின்றவன் அந்த இடத்தில் இல்லாதவற்றை இருப்பது போல அனுபவிக்கின்றான். அதுபோலவே ஜீவர்கள் மாயையை இருப்பது போல நினைத்து அனுபவிக்கின்றார்கள். ஜீவாத்மாவானவன் புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப அந்தந்த காலங்களில் அனுபவிக்க தகுந்தவற்றை பரமபுருஷன் தனது மாயையினால் உருவாக்கி ஜீவாத்மாவிற்கு கொடுக்க சொப்பனத்தில் அனுப்புகின்றான். அவர்களது கர்மாவிற்கு ஏற்ப தேவ மனுஷியாதி ரூபங்களையும் கொடுக்கின்றான். மனுஷனுடைய தேக ஆரம்பத்திற்கு காரணம் பகவானுடைய மாயையே. மாயையின் குணங்களான சத்துவ ரஜஸ் தமசு முதலியவற்றில் காரியங்களால் பல்வேறு உலக விஷயங்களில் மனம் களிப்புற்று நான் என்னுடையது என்கின்ற அகங்கார மமகாரங்களால் பந்தத்தை அடைகின்றான் ஜீவன். மேலும் மோட்ச திசையில் எவ்வாறு இருப்பான் என்று வினவினாயே, சொல்கின்றேன் கேள். பகவானின் தியானத்தினால் அகங்கார மமகாரத்தினால் வரும் மதிமயக்கம் தீரப்பெற்றவனாய் அப்பொழுது மாயை காலம் இந்த இரண்டையும் துறந்து உதாசீனனாக இருப்பான். பாவங்கள் அற்று சுவாவிகமான குணங்கள் தோன்றுதலையே மோட்ச திசையில் இருக்கும் இருப்பாகும். அத்தகைய நான் ஆத்மாவிற்கு மகானந்த ஸ்வரூபனான பரமாத்மாவை அனுபவிக்க இயலும். மேலும் அவரது இருப்பிடம் எங்குள்ளது என்று கூறுகின்றேன் கேள். குறையில்லாத விரதங்களை அனுஷ்டிக்கும் பெரியோர்களால் ஆராதிக்கப்படும் பகவான் முன்பொரு சமயம் பிரம்மதேவனுக்கு தன்னுடைய அபராக்கிருதமான உருவத்தை சாட்சாத்காரம் செய்வித்து ஜீவனை காட்டிலும் விலட்சணனான பரமாத்மாவாகிய தன்னுடைய உண்மையை தெளிய அறிவிக்க முயன்று சத்தியமாக மொழிந்த உண்மையை உனக்கு கூறுகின்றேன் கேட்பாயாக என்று கூறுகின்றார். ஆதிதேவனாகிய நான்முகன் பகவானுடைய நாபிக்கமலமாகிய இருப்பிடத்தை தேடிப்பாக்க முயன்று மேலும் கீழுமாக பயணித்து அது இயலாமல் இருந்த இடத்திலிருந்தே உலகங்களை படைத்து எவ்வாறு என்று ஆலோசிக்க ஆரம்பித்தான். உலகங்களை படைப்பதெவ்வாறு என்று ஆலோசிக்கலானான். உலகங்களை படைக்க விரும்பியும் எங்கனம் படைப்பது என்பதை அறியாமல் இருந்தான். அப்பொழுது இரண்டு தரம் சொல்லப்பட்டதும் இரண்டு எழுத்துக்களை கொண்டதுமான ஒரு வச்சனத்தை ஜலத்தின் சமீபத்தில் செவியுற்றான். அந்த வச்சனத்தில் ககரம் முதல் மகரம் வரையிலான 25 அக்ஷரங்களில் 16வது அக்ஷரமும் 21வது அக்ஷரமும் அடங்கியிருந்தன. மன்னவனே, ஏழைகளுக்கு முதல் இல்லாத தனமாக பெரியவர்கள் எதை நினைக்கின்றார்களோ அதுவே அந்த வச்சனத்தின் பொருள். அதாவது தப தப, தவம் செய் தவம் செய் என்று இரண்டு தடவை சொல்ல கேட்டு அந்த வசனத்தை கூறியவன் யார் என்று தேடியும் காணாததால் தவத்தில் மனதை நிலைநிறுத்தம் பெற்றான். அந்த தவத்தின் பலனினால் மனுஷ்யலோகத்தையும் பரமபதம் என்கின்ற தனது லோகத்தையும் பிரம்மதேவ தேவனுக்கு காட்டினான் பரமபுருஷன். பரமபுருஷன் காட்டிய பிரம்மனுக்கு காட்டிய மீதி உலகங்களையும் விஷயங்களையும் நாம் அடுத்த பதிவில் காண்போம். சென்னை திருவான்மியூரிலிருந்து திருமதி லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.